தொடக்க நூல் 17 அதிகாரம். ஆபிரகாமுடன் கடவுளின் உடன்படிக்கை. ஆபிரகாம் 99 வயதுள்ளவனாய் இருந்தபோது ஆண்டவர் அவனுக்கு தோன்றி, நாம் எல்லாம் வல்ல கடவுள், நீ நமக்கு முன் நடந்து உத்தமனாயிரு, நாம் நமக்கும் உனக்கும் இடையே ஓர் உடன்படிக்கை செய்து உன்னை மிகுதியாய் பெருகு செய்வோம் என்றார். ஆபிரகாம் ஓங்குப்புற விழுந்து தொழுதான். அப்பொழுது கடவுள் அவனை பார்த்து, நாம் சுயம்பு, இதோ நம் உடன்படிக்கை உன்னுடன் இருக்கும், நீ திரளான மக்களுக்கு தந்தையாவாய், இன்று முதல் உன் பெயர் ஆபிரகாம் அன்று ஆபிரகாம் என்றே அழைக்கப்படுவாய், ஏனென்றால் அநேக மக்களுக்கு உன்னை தந்தையாக ஏற்படுத்தினோம், நாம் உன்னை பெரும் திரளாய் விருத்தியடைய செய்து பல இனத்தாருக்கும் உன்னை தந்தையாக்குவோம், அரசர்களும் உன்னிடமிருந்து தோன்றுவார்கள், நமக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நம் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் நிறுவுவோம், அதனாலே உனக்கும் உனக்கு பின் உன் சந்ததியார்களுக்கும் நாம் கடவுளாக இருப்போம், அன்றியும் நாடு முழுவதையும் உனக்கு உன் சந்ததியாருக்கும் நித்திய உரிமையாக கொடுத்து நாம் அவர்களுக்கு கடவுளாக இருப்போம் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமை நோக்கி, ஆதலால் நமது உடன்படிக்கையை நீயும் உனக்கு பின் உன் சந்ததியாரும் தலைமுறை தலைமுறையாய் கடைபிடித்து வருவீர்களாக, நமக்கும் உங்களுக்கும் உனக்கும் பின்வரும் சந்ததிக்கும் இடையே உள்ள உடன்படிக்கை என்னவெனில், உங்களுக்கு பிறக்கும் எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் செய்யப்படும் என்பதால் நமக்கும் உங்களுக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கைக்கு அடையாளமாக உங்கள் நுனித்தோலை வெட்டுவீர்களாக, உங்களில் ஆணாய் பிறந்த குழந்தை 8 நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்படும், உங்கள் வீட்டில் பிறந்த ஊழியனும் சரி, விலைக்கு வாங்கின அடிமையும் சரி, புறவினத்து பிள்ளையும் சரி, உங்களில் தலைமுறை தலைமுறையாய் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படுவார்கள். இவ்வாறு நம் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும், நுனித்தோல் வெட்டப்படாத ஆண் பிள்ளை இருந்தால் அப்படிப்பட்டவன் நம் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் இனத்தினின்று விலக்குண்டு போவான் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயே, இனி சாராயி என்று அழையாமல் சாராள் என்று அழைப்பாய், நாம் அவளை ஆசுவதிப்போம், அவள் மூலம் நாம் உனக்கு தரவிருக்கிற புதல்வனையும் ஆசிர்வதிப்போம், இவன் பல மக்களுக்கும் முதல்வனாவான், எல்லா இனத்தவரின் அரசர்களுக்கும் தந்தையாவான் என்று அருளினார். ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து புன்முறுவலோடு, 100 வயது உள்ளவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயது உள்ள சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று உள்ளத்தில் நிறைந்து கடவுளை பார்த்து, இஸ்மாயில் உம் மின்னலில் பிழைக்க கடவான் என்று விண்ணப்பம் செய்தார். அதற்கு கடவுள் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராள் உனக்கு ஒரு புதல்வனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாய், நாம் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக நிறுவுவோம், அன்றியும் இஸ்மாயிலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தையும் கேட்டருளினோம், இதோ அவனுக்கு நாம் ஆசீர்வதிப்போம், அவனை நாம் மிகவும் பலியில் பெருக செய்வோம், அவன் 12 தலைவர்களை பெறுவான், அவனை மாபெரும் இனமாக விருத்தியடைய செய்வோம், ஆனால் வருகிற ஆண்டு இதே காலத்தில் சாராள் உனக்கு பெறவிருக்கிற ஈசாக்கோடு நாம் நம் உடன்படிக்கையை ஏற்படுத்துவோம் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு ஆபிரகாமை விட்டு மறைந்தார். ஆபிரகாம் தம் மகனான இஸ்மாயிலும் தம் வீட்டில் பிறந்த ஊழியரும் விலைக்கு வாங்கப்பட்டிருந்த அனைவருமாகிய தம் குடும்பத்தைச் சேர்ந்த எல்லா ஆண்களையும் அன்றே அழைத்து கடவுள் தமக்கு கட்டளையிட்ட வண்ணம் உடனே அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்தார். ஆபிரகாம் தமக்கு தாமே நுனித்தோலை வெட்டி கொண்டார். அப்பொழுது அவருக்கு 99 வயது. அவர் மகனான இஸ்மாயில் 13 வயதுள்ள பிள்ளையாயிருந்தான். ஒரே நாளில் அபிரகாமும் அவர் மகன் இஸ்மாயிலும் விருத்த சேதனம் செய்யப்பட்டார்கள். அவர் வீட்டில் பிறந்திருந்த எல்லா ஊழியர்களும் விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளும் அந்நியர்களுமாகிய அவர் வீட்டை விட்டு ஆடவர் அனைவரும் அவ்வாறே விருத்த சேதனம் செய்யப்பட்டார்கள்.